السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخوذر كلي இன்னைக்கு மெட்ஸ் பாடம் ஜகாத், ஜகாத் சம்பந்தமான அந்த பாடம். அது கிட்டத்தட்ட மெட்ஸ் பாடம் மாதிரி தான். இந்த அதுக்கு முன்னால் இப்போ நம்ம தஃப்சீர் பாடம் முடிஞ்சது. அதில் ஒரு வசனம் திருப்பி திருப்பி ரெண்டு முறை மூணு முறை என்ன செய்யும், இறக்கப்படுவதற்கான சாத்தியம் உண்டு. புதுசாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை படிச்சிருக்கோம். அதுக்கு சொல்கிற தஅத்ததுன் நுசூல், ஒரு வசனம் திருப்பி திருப்பி இறங்கப்படுதுன்னு மௌலவி பிஜி அவர்கள் அதை மறுக்கிறார்கள். அப்படியெல்லாம் என்ன செய்யாது, இறங்காது. ஒரு வசனம் ஒரு முறை தான் என்ன செய்யும், இறங்கும், பல முறை இறங்காது அப்படின்னு மறுக்கிறார். உதாரணமாக லைசலக்க மினல் அம்ரி செய்யும், உங்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை அப்படின்ற ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது. அது ரெண்டு சப்ஜெக்டுக்கு வருது. ஒன்று உஹத் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த பல்லுடைக்கப்பட்ட நேரத்தில் அப்படி சொன்ன மாதிரியான வசனத்துக்கும் அது இறங்கியதாகவும், ரெண்டாவது குனூத் சம்பந்தமான விஷயத்துக்கு இறங்கியதாகவும் வருது. அப்போ அவர் தர்ஜீஹ் பண்ணுற நேரத்தில் இந்த வசனம் ஒரு முறை தான் என்ன செஞ்சிருக்கணும், இறங்கி இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் என்ன செய்கிறாரு, அதை தர்ஜீஹ் பண்ணக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். இது ஒரு அதாவது நம்ம அடிப்படைகளை நேரத்தோடு நம்ம தெரியாது விட்டால் நம்ம தெரியாமலே என்ன செஞ்சுக்குவோம், பல விஷயங்களை மறுத்து விடுவோம் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதி இது. இப்போ என்னன்னு சொன்னால், நாங்கள் ஜக்காத் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த பாடங்களுடைய ஒரு சுருக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்லிவிடுகிறேன். ஏன்னா அது அடிக்கடி ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதனால ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னால், ஜக்காத் என்பது இஸ்லாத்துடைய தூண்களிலே ஒன்று. அதை கொடுக்காதவர்களுக்குரிய தண்டனைகள் சம்பந்தமாக நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஜக்காத்து அதாவது கொடுக்காதவர் அந்த ஜக்காத்து பொருட்களாலேயே தண்டிக்கப்படுவார் என்று என்ன குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லுது. ஜக்காத்து கொடுக்காதவர் வந்து அந்த ஜக்காத் பொருட்களால் தான் என்ன செய்வார், தண்டிக்கப்படுவார் என்பதை நம்ம பல ஹதீஸ்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அது தங்கம் வெள்ளியாக இருந்தால் உருக்க காய்க்கப்பட்டு அவர் எனது வேதனைப்படுத்தப்படுவார், கால்நடைகளாக இருந்தால் அவைகளை பரிபூர்ணமான அந்த நிலையில் அவைகள் அவரை தண்டிக்கும் என்கின்ற செய்திகளை நம்ம ஆரம்ப வகுப்புல பார்த்தோம். இரண்டாவதாக, ஜக்காத் வந்து கடமையாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். கடமையாகக்கூடியதை நம்ம பத்து எண்ணு சொல்லலாம், ஆறு எண்ணு சொல்லலாம், நாலு எண்ணு சொல்லலாம், உண்டு என்று சொல்லலாம், அது ஒரு பிரச்சனை அல்ல. லேசிக்கு என்ன செய்வோம், ஒவ்வொரு பகுதியாக தங்கம் வெள்ளி கால்நடைகள் பூமியிலிருந்து வரக்கூடியவைகள் அது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக வியாபார பொருட்கள் அப்படி நம்ம பிரிப்போம். ஆனால் நம்ம அது வந்து நாலா பத்தா அஞ்சான்றது பிரம்சமல்ல, எல்லா விஷயங்களும் அதில் உள்ள என்ன செய்ய வேண்டும், அடங்க வேண்டும். ஒன்றாக சொல்லலாம், எப்படி எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஜக்காத் என்னது கடமை அப்படின்னு சொல்லலாம். ஹுத்மின் அம்வாலிகள் சதக்கா, அவர்களது சொத்திலிருந்து ஜக்காத்தை எடுங்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த பிரிப்பு என்பதை எங்களுக்கு ஒரு ஞாபகம் வைப்பதற்காக, என்ற அளவுக்கு சுருக்கமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற விஷயமே. அவரவருக்கு எப்படி எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சா லேசாக இருக்குமோ, ஏன்னா சிலருக்கு வந்து பூமியிலிருந்து வரக்கூடியவைகள் அப்படி என்று சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு வந்து விவசாய நிலம் வந்து ஞாபகம் வரும், புதையல் ஞாபகம் வராது. புதையல் என்ன செய்யாது, ஞாபகம் வராது. இப்போ புதையலோடு சேர்த்து மற்ற இதெல்லாம் சேர்ப்பாங்க, என்ன மெட்டல்ஸ் எல்லாம் அது அவைகள் இந்த உலோகப் பொருட்களை எல்லாம் என்ன செய்வார்கள், அதில் சேர்ப்பார்கள். அது சேர்ப்போமா இல்லையா இரண்டாவது பார்ப்போம். அப்போ அதெல்லாம் என்ன செய்யாது, எங்களுக்கு ஞாபகமாக வராது. அதனால் அவரவர்களுக்கு வசதி கேட்ப அதை என்ன செய்யலாம், ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். எது எத்தனை பொருட்களில் கடமையாக பண்ணாலும் கேள்வி வராது இல்லைங்களா, எந்தெந்த பொருட்களில் கடமையாக பண்ணுறது தான் என்னது கேள்வியாக என்ன செய்யும் ஜெயிக்கும். அது நம்ம இப்போ சென்ற வாரம் அதாவது தங்கம் வெள்ளி ஜக்காத்து கடமையாகிற பொருட்கள் வந்து சென்ற வாரம் பார்த்ததை கொஞ்சம் சொல்லுங்கள். தங்கம் வெள்ளி தானியங்கள், அடுத்தது வியாபார பொருட்கள், அதாவது தங்கம் வெள்ளி தானியங்கள் வியாபார பொருட்கள் கால்நடைகள் அப்படின்னு சொல்லி இதுல வந்து அதாவது அஞ்சாவதாக நம்ம அப்படி சொல்றதாக இருந்தா புதையல், அஞ்சாவதாக சொல்றதா இருந்தா புதையல், அல்லது பூமியிலிருந்து வரக்கூடியவைகள் என்று பொதுவாக சொல்லிட்டோம்னா விவசாயமும் புதையலும் அப்படி என்ன செய்யலாம் நம்ம சொல்லிடலாம். இதுல ஒவ்வொன்றுக்குரிய அளவுகளையும் கடமைகளையும் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். தங்கம் வெள்ளி பிரதானமான அம்சம் வந்து தங்கம் வெள்ளி, அதாவது இந்த பாடம் கூட என்ற இப்ப நம்ம படிப்பிக்க வேண்டிய பாடம் யார் யாருக்கு ஜக்காத்து போய் சேர வேண்டும் என்ற பகுதி. ஆனால் அந்த சென்ற பகுதியை கொஞ்சம் விரிவாக இன்றைக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலை என்ன செய்து இருக்குது. ஏண்டா நம்ம அதை கொஞ்சம் கூடுதலாக ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனால. அதனால சென்ற பகுதிகளுடைய ஒரு இம்திதாத அந்த பாடத்துடைய தொடர்ச்சியாக இது இருக்கட்டும். இதுல என்ன அப்படி என்று சொன்னால், கடவுள் தங்கம் வெள்ளி என்று எடுத்துக்கணும் சொன்னா, தங்கம் வெள்ளியில என்ன செய்யுது ஜக்காத்து கடமையாது. எவ்வளவு ஜக்காத்து கடமையாகுது? 85 கிராம்ல ஜக்காத்து என்ன செய்யுது கடமையாகுது. அப்படின்னா 10.5 பவுன் என்ன செய்யறோம் சொல்றோம். அடுத்தது நான் அந்த பகுதிகளுக்கு விரிவா வாரேன். வெள்ளியில 595 கிராம்ல என்ன செய்யுது ஜக்காத்து கடமையாகுது. ரைட், எவ்வளவு கடமையாகுது? ரெண்டுலையும் அதுல 2.5%, இதுலையும் 2.5% என்ன செய்யுது ஜக்காத்து கடமையாகுது. இதே பணமாக இருந்தால் எவ்வளவு கடமையாகும்? 1,00,000 இருந்தா 2,500, 5,00,000 இருந்தால் 12,500, அப்படி கடமையாகுது. இது எதை வைத்து எடுக்கப்பட்டது? தங்கத்தை வச்சு எடுக்கப்பட்டதா வெள்ளியை வச்சு எடுக்கப்பட்டதா? என்ன ஆதாரம் தங்கத்தை வச்சு மட்டும்தான் எடுக்கலாம்ன்றதுக்கு? ரசூலுல்லாஹ் அங்க ஏதாவது பணத்துகளை பத்தி ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? இல்லை. அப்ப அது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்க வேண்டும். 85 அதாவது கிரேமெண்ட் எப்படி முடிவெடுத்தார்கள் இதை பத்தி கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். ஷேக் பின்பாஸ் 92 கிரேமன்றாரு. ஷேக் பின்பாஸ் வந்து 92 கிரேமன்றார். ஒரு சிலர் 82 கிரேமன்றாங்க, ஒரு சிலர் 86 கிரேமன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஒரு சிலர் 90 கிரேமன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில நம்ம என்ன செய்வது முடிவெடுப்பது என்கின்ற ஒரு அளவுகோல் தெரிஞ்சிருக்கணும். திருப்பி இன்னொரு தடவைக்கு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பிரச்சனை என்று வந்தா நம்ம ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம் வரலாம், இந்த பிரச்சனையுடைய பின்னணி இதுதான் அப்படின்ற சுருக்கத்துக்கு நம்ம வரலாம். தங்கத்தை வச்சா வெள்ளியை வச்சா இந்த பணத்துடைய அளவை எடுக்கிறாங்க அப்படின்ற ஜக்காத்துக்கு நம்ம எடுக்கிறது இது எந்த அளவுக்குன்ற ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுல நம்ம சுருக்கம் தெரியும். சுருக்கமாக இருந்தாலும் கூட நம்முடைய பின்னணியை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இது தங்கம் வெள்ளியோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்ததாக நம்ம படித்தது அடுத்தது கால்நடைகள். கால்நடைகளை நீங்க விரிவாக அதாவது படிக்கிறாங்க. ஒட்டகம் வந்து நம்ம விரிவாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஒட்டகத்துக்கு எத்தனை ஒட்டகம் ஜக்காத்? 1 ஆடு ஜக்காத். ஆடு இல்லாதவன், ஆடு இல்லாதவன் என்ன செய்யணும்? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு இல்லாதவருக்கு என்ன செய்யறது? ஒரு பிராணி கடமையான அந்த பிராணி இல்லாதவர் என்ன செய்யற, எத்தனை திருஹத்தை அவர் என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். நம்ம ஒட்டகம் என்பதனால அது பெரிய டீடைல்ஸா என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம். 5:1, 10:2, 15:3, 20:4, 25 தாண்டிய பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10:10 என்ன செய்வாங்க, அதை கூட்டிக்கொண்டு போவாங்க. 10:10 கூட்டிக் கொண்டு போவாங்க. அதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு ஒட்டகத்துடைய ஆரம்ப நிலையிலிருந்து போவாங்க. மஹாத் ஜஸா, அதுக்கு பிறகு என்ன அதாவது ஹெக்கா இப்னத்துல பூனு, அது ஒரு பட்டியல் இருந்துக்கு ஒட்டகத்துடைய தரம். அது குட்டியாக இருக்கிற நேரம், பல்லு முளைக்கிற நேரம், அதுக்கு பிறகு என்னது அதை கருப்பம் உருவாகிற நேரம், பால் கொடுக்கிற நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தின ஸ்டேஜுக்கு முந்தி சென்ற அந்த ஸ்டேஜ் என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முந்தின ஸ்டேஜுக்கு பிந்தி சென்ற அந்த ஸ்டேஜை கடமையாக்குவாங்க. அதாவது இதை விட வயது கூடிய ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் கடமை ஆக்குவார்கள். அதுல ரசூலுல்லாஹ் சின்ன ஒரு ஒப்பீடுகள் செய்து கொள்வார். என்னென்னா உதாரணமா இப்னு தலபூன் கடமைன்னு பால் ஊட்டக்கூடிய அது கடமை. அது இல்லை என்றால் அதனுடைய ஆண் வடிவத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதுக்கு அதை தாண்டியுள்ள ஆண் வடிவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை ஆக்குவார்கள். ஆனால் இந்த ஒட்டகம் சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு அனுபவ ரீதியாக எங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட இது வந்து ஃபக்கஹினிய வகுப்புல வந்து ஒரு 4 மாத காலமாக ஒட்டகத்தை போய் திருப்பி திருப்பி சொன்னோம். ஆனா அது 1 வீக்ல மறந்துடும் ஒட்டகம். ஏன் தெரியுமா? நம்மளுக்கு அதுக்கு என்னது அதுக்கு சம்பந்தம் இல்லை, சரியா? அதனால அது பெரும்பாலும் 1 வீக்ல என்ன செஞ்சிடும் மறந்துடும். சரி, இப்ப அதனால ஆனா ஒட்டகம் சம்பந்தமா நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு கணக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள். ஒட்டகத்துக்கு இப்படி ஒரு கணக்கு கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த கணக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கடைசியில் எப்படி முடிப்பாங்க, 120 எல்லாம் தாண்ட பிறகு ஒவ்வொரு 40ல் என்ன கொடுக்கணும், ஒவ்வொரு 50ல் என்ன கொடுக்கணும், அதுக்கு பிறகு பொதுவாகும் கடைசி ஸ்டெப் என்ன, 40ல் இது என்னது 50ல் இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பின்துல பூட் பின்து மஹாத் ஹக்கா இதுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகோலா என்ன செய்வாங்க அதுக்கு சொல்லுவாங்க. 40க்கும் 50க்கும் அப்படியே தொடர்ந்து 400 இருந்தா 50ல் பார்க்கலாம், அல்லது 40ல் அதாவது ஃபுல்லாக வர மாதிரி பார்க்கணும். 400 இருந்தால் 40ல், 500 இருந்தால் 50ல், இப்படி பார்க்குற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்தார்கள் ஒட்டகத்தை சொன்னார்கள். அடுத்ததாக அதாவது ஆடு மாடு. இதில் மாட்டில் 30 மாடு இருந்தால் 1 மாடு ஜக்காத். அந்த 1 மாடு எத்தனை வருடம் உள்ள மாடு? 1 வருடம் உள்ள மாடு தபியன் இல்லைங்களா. 40 மாடு இருந்தால் அதாவது 2 வயதுள்ள 1 மாடு என்னது முசின்னா. 40 வயது அதாவது 30 ஆக இருந்தால் அதாவது 1 வயதுள்ள தபிய ஒரு குட்டி கன்று, சரியா? 40 இருந்தால் முஸ்லிம்னா 2 வயதுள்ள ஒரு கன்று. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டுக்கு சொன்ன அந்த விஷயம். ஆடு அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க அப்படி என்று சொன்னால், ஆட்டுடைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுதான் இருக்கணும். 40 ஆடுக்கு எத்தனை ஆடு ஜகாத் உண்டு? அப்ப 80க்கு இப்படி போனா தான் நம்ம வழிகட்டு போறது. வழிகிட்டா 40க்கு ஒன்றுனா 80க்கு 2 தான், சந்தேகமா இல்லையா? 40க்கு ரசூலுல்லாஹி சட்டப்படி 80க்கு எத்தனை சொல்லுவாங்க? 2. ஆனால் எல்லா இடத்துலையும் அக்கல் சரியா வராது, எல்லா இடத்துலையும் அக்கல் சரியா வராது. ஹதீஸ் சொல்றது 120 வரைக்கும் எதுவும் இல்லை, 40 இருந்து 120 வரைக்கும் எதுவும் இல்லை. இதுக்கு மூளையால் எடுக்கலாமா? இதை 40க்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா போதுமாப்பா, மத்ததெல்லாம் நம்மளே தீர்மானிச்சுக்கிறோம், எடுக்கலாது. சிலதுக்கு அடுத்த ஹதீஸ் தேவை, அதுல ஒன்று தான் இது. 40க்கு 1, 80க்கு 2 அல்ல, 80க்கு 2 அல்ல, 120 வரைக்கும் எதுவும் இல்லைன்ட்டாங்க சொல்றாங்க. 121 ஆடு இருந்தால் அப்ப அது 2வது மாடு, அது 2வது மாடு. அப்ப 200 வரைக்கும் எதுவும் இல்லை. 201 இருந்து 3, ஒவ்வொரு 100க்கும் பாத்துக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 201 இருந்து 3, அப்ப 300 400, அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆடா என்ன செய்யணும், அதுக்கு கொடுக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டுக்கு சொல்ல 100க்கு 200 300 இப்படி போகணும், சரியா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்துக்கு என்ன ஆட்டுக்கு இப்படி ஒரு அளவு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் நம்ம குதிரைக்கு எவ்வளவு, மாடு பெருசா குதிரை ஒரு பெருமதி கூட, பெருமதி கூட ஆன விஷயத்துக்கு தான் ஜக்காத். குதிரையை கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், ஜக்காத் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோட கேட்டு வராங்க, ரசூலுல்லாஹி ஒட்டகத்துக்கு சொல்றாங்க, அப்ப ஆட்டுக்கு சொல்றாங்க, மாட்டுக்கு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் சுதரை இந்த கழுதைக்கு அப்படின்னா, சஹாபாக்கள் கேட்டாங்க கழுதைக்கு. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கழுதை சம்பந்தமா எந்த குர்ஆன் வசனம் எனக்கு என்ன செய்யல, இது சிறப்பு சம்பந்தமாக இறக்கப்படல, ஒரே ஒரு வசனத்தை தவிர. எது யாரு வந்து உமை அமல் மிஸ்கால தர்றத்தின் உமை அமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரையரா, ஒரு அணுவளவே நன்மை செஞ்சாலும் உங்களுக்கு என்ன செய்யும், அதை கண்டுகொள்வாரு, தீமை செஞ்சாலும் அதை கண்டுகொள்வாரு. இந்த வசனம் தான் எனக்கு பொதுவாக இறக்கப்பட்டது. அது ஆட்டுக்குன்னா மாட்டுக்குன்னா கோழிக்குன்னா எல்லாத்துக்கும் தான் என்ன மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் செய்ய சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்யறோம் இப்போ பார்க்கலாம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஸ்ல ஜக்காத் இல்லை, நாங்கள் குதிரையில் என்ன ஜக்காத் இல்லை என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குதிரையிலேயோ தனது அடிமையிலேயோ ஜக்காத் இல்லை என்ற ஹதீஸ் தான் நாங்கள் பாவிக்கிற பொருட்கு ஜக்காத் இல்லைன்றதுக்கு நாங்கள் சொல்றது. லைஸ் அதாவது அல ரஜுலு ஃபி அப்தி வலா ஃபி ஃபரஸஹி ஜக்காத் சதகா, அதாவது ஒட்டகத்திலோ இந்த குதிரையிலோ தனது வேலைக்கார அடிமையிலோ என்ன ஜக்காத் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸத்தை நம்ம பேசிக்கா எதுக்கு எடுக்கிறோம், நம்ம யூஸ் பண்ற எதுக்கும் என்னது ஜக்காத் இல்லை அப்படின்றது கிடைக்கும். அப்ப நம்ம 2வது பார்த்து முடிஞ்சது வந்து ஆடு மாடு ஒட்டகம் சம்பந்தமான விஷயம். இதுல ஒரு சில குறிப்புகள் நான் என்ன செய்யணும் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த நேரத்தோட முடிச்சு ஏன்னா தங்கம் வெளியே தான் நம்ம கூடுதல விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால இதுல சொல்ல வேண்டியது நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இந்த ஆடு மாடு ஒட்டகம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிபந்தனைகள் வச்சுக்கிறாங்க. எல்லா ஆட்டுல எல்லா மாட்டுல எல்லா ஒட்டகத்திலையும் ஜக்காத்து கடமை இல்லை, அது 1000 ஒட்டகமா இருந்தாலும் சரி. எப்ப ஜக்காத்து கடமையாகும் அப்படி என்று சொன்னால், அது மேய்ந்து உண்டு வளரக்கூடிய கால்நடையாக உங்கள்கிட்ட இருக்கணும், நீங்க உணவு போட்டு வளர்க்கறதா இருக்கக்கூடாது நிபந்தனை. நீங்க உணவு போட்டு என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க சாயிமா, சாயிமா என்று சொல்றது வந்து அது மேய போகணும். இங்க பாக்குறோமே இங்க சவுதி அரேபியால என்ன 100 200 அப்படி போய்கின்ற அதா மேய்ஞ்சி அதா போயிட்டு வரும், அதுக்கெல்லாம் அம்மா உணவு கொடுத்தாண்டா அவ்வளவுதான், கஷ்டப்பட்டவனுக்கு யானையை கிஃப்டா கொடுத்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த அது போய் என்ன செய்யும், அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு அது தானா வீட்டுக்கு என்ன செய்யும் திரும்பி வரும், அதுக்கப்புறம் அவர் பாலை கறந்து கொள்வார், அதை யூஸ் பண்ணுவார், விற்பார், எல்லாம் செய்வார். இவருக்கு எந்த பிரச்சனையும் அதில் இல்லை, அந்த பாதுகாக்கிறத அந்த அந்த நோய் வராம. இதை தவிர உணவு விஷயத்துல என்னது ஒருத்தனுக்கு பெரிய ப்ராப்ளம் அதுதானே, அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்ல, பொது நிலங்கள்ல போய் மேய்ஞ்சிட்டு என்ன செய்யும் அது வந்துவிடும். இது பிரதான நிபந்தனை, அது இல்லாததுக்கு ஜக்காத் இல்லை. அது இல்லாத கால்நடைகளுக்கு ஜக்காத் இல்லை என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரதான நிபந்தனை அதுதான், இது இருக்கணும். ரைட், ஒன்று வந்து மேய்ஞ்சிட்டு எல்லாம் வருது, ஆனா அவர் எடுத்த அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அவர் எடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அது இருந்தா தான் ஜக்காத்துக்கு. நம்ம மேய்ஞ்சிட்டு வந்தாலும் சரி, தானா மேய்ஞ்சிட்டு வரதா இருந்தாலும் அவர் எடுத்திருக்கணும் எதுக்கு தெரியுமா, அதனுடைய குட்டிகளை பெருக்கிறது, கன்றுகளை பெருக்கிறது, அதுல பால் கறக்கிறது, இந்த நோக்கங்களுக்காக வர அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை என்ன செஞ்சிருக்கணும் வளர்த்திருக்கணும். 2வது நோக்கம் என்ன, உண்டு தானாக மேயறதா இருக்கும், 2வது நோக்கம் ஏதாக இருக்கணும், பால் கரத்தலும் அதனுடைய பரம்பரைய பெருக்கிறது, நசுல பெருக்கிறது, இந்த நோக்கமாக அவர் எடுத்திருக்கணும். அது அல்லாம ஒருவர் வந்து ஒரு 40 ஒட்டகம் வச்சுக்கிறார், இவர் ரெண்டுக்கு கொடுக்கறதா இவருடைய வேலை,
மேஞ்சிட்டெல்லாம் வருது, ரெண்டு கொடுக்குறேன்னா என்ன வாகனம்னு வச்சுக்கல, அது அது ஒரு வாகனமா நினைச்சுக்கோங்க. நீங்க எங்க போறீங்க, சிரியாக்கு போறீங்க, ரெண்டு ஒட்டகத்தை நீங்க எடுத்துட்டு போங்க, அதுக்குரிய கூலி எடுத்து அவர் சம்பாதிக்கிறார். இந்த ஒட்டகத்துல என்ன ஜகாத்து? கடமை இல்லை. அவர் எதுக்கு எடுக்கல? அதுல நோக்கத்துல பால் கறக்க, பால் கறந்துபடும் ஒரு குட்டி கிடைக்கும், அது வேறு, கன்று கிடைக்கும், அது வேறு. ஆனா பிரதான நோக்கமாக அது என்ன செய்யக்கூடாது இருக்க, அதாவது கூட பிரதான நோக்கமாக இந்த ரெண்டும் இருந்தால், பிரதான நிபந்தனை அந்த ரெண்டும் இருக்கணும். ஒன்று, அது மேயக்கூடியதாக இருக்கணும். இரண்டாவது, பால் கறத்தல் அதை வந்து எனது பரம்பரை பெறுக்கிறது. இந்த ரெண்டு நோக்கம் இருக்குது. இது இந்த பிஸ், அதாவது ஆடு மாடு ஒட்டகத்த நோக்கம் இதாக இருந்து இதுதான் நடக்குமாக இருந்தால் மட்டும்தான் அதுல என்னது ஜகாத் உண்டு. அது அல்லாமல் ஒருவர் வந்து ஒரு 40 ஆடு வச்சுக்கிட்டு, அவர் 40 ஆடு வந்து எந்த இந்த இந்த நோக்கம் எதுவுமே இல்லை, அவரா எனது உணவு போட்டு அவராக செஞ்சு அவராக வளர்க்கிறாரு, எனது இந்த வீட்டினுடைய ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் என்ன செய்ய வளர்க்கிற, அவருடைய நோக்கத்தில் எது இல்லை, இந்த பால் கறக்கிறதோ பரம்பரை பெருக்கிறதோ இல்லை. இப்ப நம்ம ஆடு மாடு வளர்க்காம அதை சந்தேகப்படப்பட, வளர்க்கிறவனுக்கு தான் அந்த நிபந்தனையுடைய வெயிட் தெரியும், விளங்குதா? அதனால இந்த ரெண்டு நிபந்தனை இல்லாம எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஜகாத் இல்லை. ரெண்டுக்கு கொடுக்கிறவராக இருக்கலாம், இதா இருக்கலாம், ரைட். ஒருத்தர் வந்து இந்த நோக்கத்துக்கே வளர்க்கல, இந்த நோக்கத்துக்கே வளர்க்கல, ஆனா பிசினஸ் அவருடைய நோக்கம் பரம்பரையா பாலோ அதெல்லாம் இல்லை, என்ன நோக்கம் பிசினஸுக்கு, ஒரு 50 ஆடு வந்தா 10 ஆடு கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு, பிசினஸுக்கு போட்டுருவாரு. அப்படின்ற லெவல் இருந்தா அது மேயாததாக இருந்தாலும் சரி, மேயறதாக இருந்தாலும் சரி, பாலுக்கு எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, பாலுக்கு எடுக்காததாக இருந்தாலும் சரி, பரம்பரை பெருக்கிற நோக்கம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சரி, அதுல சகாத்து கடமை 10 ஆட்டுலையும். ஏன் பிசினஸ் அது வியாபாரத்துக்கு கொண்டு போறாரு, அங்க வந்து பெருமதி பார்க்கணும். அங்க என்ன பார்க்கணும், 40 ஆடு ஒரு ஆடு பார்க்க கூடாது, பெருமதி என்ன செய்ய வேண்டும், அங்க பார்க்க வேண்டும். புரிஞ்சுதா? இது மிக பிரதானமான நிபந்தனைகள்ல ஒன்று. சரியா? பிசினஸுக்காக இருந்தா சப்ஜெக்ட் என்னது அது வேறு. பிசினஸுக்காக இருந்தா விளங்கிக்கணும், 40 ஆடு பிசினஸுக்கு வைக்கல, ஒரு ஆட்டை ஒருவர் போய் பிசினஸ் பண்றாருன்னா அது வேறு, ஆட்டையே பிசினஸுக்கு வைக்கிறது வேற. புரிஞ்சுதானே? அடுத்தது வந்து இந்த அதாவது ஆடு மாடு ஒட்டகங்கள் சம்பந்தமான இன்னொரு பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னால், அது நமக்கு அதாவது தேவைப்படாது என்றாலும் கால்நடைகள் உள்ளவர்கள் சப்போஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்கின்றன, அதை சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னா சேர்த்ததை பிரிக்க கூடாது, பிரிச்சதை சேர்க்க கூடாதுன்னு சொன்னா, சேர்த்ததை பிரிக்க கூடாது, பிரிச்சதை சேர்க்க கூடாது. உதாரணமா இப்ப நீங்க ஒரு 40 ஆடு வளர்க்குறீங்க, நான் ஒரு 40 ஆடு வளர்த்துக்கிட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆடு ஜகாத் கடமை, எனக்கு ஒரு ஆடு ஜகாத் கடமை. ஜகாத் கடமையாகிற ஒரு 2-10 நாளைக்கு இன்னும் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றோம், நம்ம எல்லாம் கூட்டா வளர்ப்போமே, 80 ஆடையும் நம்ம சேர்த்து என்ன செய்வோம், நம்ம கூட்டா ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி நம்ம ஆடு தான் இது அப்படி ஒரு பொதுவாக வளர்ப்போமே எக்ரிமெண்ட் அந்த டைம்ல பண்ணக்கூடாது. சொல்லேன் ஒரு ஆடு ஆகிடும், அவர் ஒரு ஆடு கொடுக்கணும், நான் ஒரு ஆடு கொடுக்கணும், டைம் பார்த்து எக்ரிமெண்ட் பண்ணி விட்டா என்ன அர்த்தம், ஒரு ஆடு என்ன செஞ்சு ஜக்காத்துக்கு கம்பெனிக்கு ஒரு கடமை தானே, கம்பெனி ஆயினா ஒரு தான் கடமை, 40-க்கு 40 தனியா வராது. அது இல்ல, அதே போல கம்பெனி ஒருத்தர் நடத்திட்டு ஜக்காத்து கணக்கு பார்க்கவாரு, என்ன செய்யக்கூடாது, நீ 40 எடுத்துட்டு போ, நீ 40 எடுத்துட்டு போ, உண்டதான் ரெண்டு என்ன செய்யக்கூடாது, எடுக்கவும் கூடாது, சேர்ந்ததை பிரிக்க கூடாது, பிரிச்சதை என்ன செய்யக்கூடாது, சேர்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்க்கிறோம். அதே போல ஜக்காத்து கொடுக்கிற நேரத்தில் இப்ப 40 ஆடு இருக்குது, உள்ள கொள்ளு கொடுத்து வளவளப்பா வெள்ளை கருப்பு மாதிரியான ஒரு ஆடு கும்பலாக வளர்ந்து ஒரு ஆடு உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு உள்ளத்தில் என்ன இருக்கும், ஜக்காத்துக்கு இந்த ஆடை கொடுக்கணும்னு வருமா உங்களுக்கு, வராது. அதனால சக்காத்து கலெக்ட் பண்ற வாரம் வந்து அந்த ஆட்டை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒளிச்சு பண்ணது. அப்ப நம்ம எது தர்மம் செய்யறதுல எதை சிறந்த தர்மம் இருக்கிறதுல நல்லதான் என்ன செய்யணும், தர்மம் செய்யணும் அதானே. அப்ப நம்ம அந்த கொழு கொள்ள ஆடை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் அர்த்தம். ஜக்காத்துல அதுக்கு விதிவிலக்கு, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெருமதியாக மதிக்கக்கூடிய சொத்துக்களை எடுப்பதை எச்சரிக்கிறேன் நாங்க சொல்லணும், அவர்கள் பெருமதியாக மதிக்கக்கூடிய சொத்துக்களை எடுப்பதை எச்சரிக்கிறேன். அவன் நல்லா விரும்புற அந்த ஆட்டை தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அதைத்தான் தாண்டு சொல்லி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாங்க ஆட்டை எடுக்க போற அந்தவற்ற கடமையெல்லாம் சொல்ற நேரத்தில் சொன்னாங்க, இத்தகைய தாவத்தல் மதுரு, அநியாயம் இழைக்கப்படுகின்ற இந்த துவாவை பயந்து கொள். ஏன் இப்ப ஜகாத்து கேட்டு போறவங்க பணிஞ்சுதான் போறாங்க, ஏன் ஊருக்கு 100 கூட்டம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவேன், என்னது ஜகாத்து கலெக்ட் பண்ற ஊருக்கு 100 கூட்டம் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் வேற. கவர்மெண்ட் இருந்தா அது என்ன செய்யும், ஃபோர்ஸ் பண்ணி எடுக்குமா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நீ நல்ல சோப்போட்டகமா பார்த்தான் தரணும், நல்ல குவாலிட்டியான மாடை பார்த்தா தரணும் அப்படின்னு எடுத்தா அவனோட உள்ளம் என்ன செய்யும், அதை பாதிக்கும். மோசமானதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆக குவாலிட்டியானதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வசத் நடுநிலையாக கொடுத்தா போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள். அதை சொல்லியிருக்கிறாங்க, அது தங்கம் வெள்ளியில இல்லை, ஆடு மாடு ஓட்டத்துல மட்டும், சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றிலும் அவங்க பெருமதியானத பறிக்க கூடாது எச்சரிச்சுக்கிறாங்க. ஆடு மாடு ஒட்டகத்தில் இந்த நல்லா இருக்கக்கூடியதான் கொடுக்கணும் எடுக்கணும்ன்றது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த கால்நடைகள் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்கள். ஒரு இப்போ ஒரு சந்தேகம் வரும், அப்ப கோழி விளையாட்டானே, கோழி இது போன்றவைகள்லாம் ஒத்த வந்து 40 ஆடு வளர்க்குறான், 100,000 கோழி வளர்க்குறான், ரெண்டு பேரும் பக்கத்தில் வைக்கிறான், ஆட்டுல ஜகாத்து போகுது, கோழியில ஜகாத்து போகாட்டி எப்படி இருக்கும்? கோழி நம்ம என்ன பழங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கோழி அவன் வந்து சும்மா என்ன செய்யறான், பிசினஸோ எதுவும் இல்லாமல் வளர்த்தான, அதுல என்னது ஜகாத்து இல்லை. அது மேஞ்சி வளர்த்தாலும் சரி, தானா எது கொடுத்து வளர்த்தாலும் சரி, அதுக்கு ஜகாத்து இல்லை. கோழி பிசினஸுக்கு வருமாக இருந்தா என்னது அதுல ஜகாத் உண்டு. இந்த மூன்று இந்த வேற எந்த கால்நடையிலையும் என்ன ஜகாத் இல்லை. அது குதிரையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், வேற எந்த கால்நடையிலையும் ஜகாத் இல்லை. தானியங்களுக்கு வரும் படத்து சிஸ்டம், தானியங்களுக்கு வரும். தானியங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்க அதை போன வாரம் படிச்சிருவீங்க, தானியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக முக்கியமான ஒரு நிபந்தனை வந்து என்னன்னா இத்திஹார். தானியம் என்ன செய்யறோம், இத்திஹார். இத்திஹார் என்று சொல்றது வந்து சேமித்து வைக்க, அதாவது நவீன உபகரணங்களை பயன்படுத்தாமலே இயல்பாகவே சேமித்து வைக்க முடிந்ததாக உள்ள தானியங்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு, ஹுதரவாத் ஹுதார் அந்த காய்கறி வகைகள் என்னது ஜக்காத்து உண்டாண்டு. இந்த நிபந்தனைப்படி ஜக்காத்து இல்லை, விளங்கிட்டா? இந்த நிபந்தனைப்படி காய்கறிகள்ல ஜக்காத்து கிடையாது, வெங்காயம் பச்சை மிளகாய் இதுல என்னது ஜக்காத்து இல்லை. ஜக்காத்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, அதை நஸ்ஸு பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதுலயும் ஒரு கருத்து முரண்பாடு என்னன்னு சொன்னால், இதுல அதாவது கருத்து முரண்பாடு கருத்து முரண்பாடுன்னு சொல்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு இல்ல, முடிவு கடைசியில சொல்றோம். ஆனா கருத்து முரண்பாடு ஒன்று இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுல மட்டும்தானா, ரசூலா குறிப்பிட்டு சொல்றாங்களே, இந்த சொன்னதுல மட்டும்தான் கோதுமை எனது சோளம் சோளகம் அதுபோல திராட்சை இவைகள்ல மட்டும்தான் ஜகாத்து கடமையா, இவை போன்றவைகளில் ஜகாத்து கடமையா? ஆனா சஹீஹானது அலல் அஸஹ், மிகவும் பொருத்தமானது இவைகள் போன்றவைகளில் என்ன ஜகாத்து கடமை. அதை எடுத்தோம்னா நிறைய இடத்துல என்ன செஞ்சிடும், காணாம போயிடும். இவைகளில் போன்றவைகளில், அதாவது இந்த மாதிரி சேமித்து வைக்க முடிந்தவைகளில் தான் ஜகாத்து என்ன கடமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அரிசியில ஜகாத்து கடமை, விளங்கிட்டா? இந்த மாதிரி சேமித்து நீண்ட காலம், அதாவது சேமிக்க முடிந்த இயல்பாக எல்லாத்தையும் ஒரு 2-3 நாளாக சேமிக்கலாம் தான், அதல்ல, நீண்ட காலம் சேமிக்க முடிந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தானியங்களுக்கு ஜகாத்து கடமை. இதுல இன்னொரு பிரச்சனை சொல்லிக்கிறாங்க, அந்த நிபந்தனையை வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் ஏற்றுக்கல, நிறுக்க முடிஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என்றதுல நிறுக்க முடிஞ்சதாக இருக்கணும். ஏன், திராட்சையை நிறுக்கலாம், கோதுமைய நிறுக்கலாம், அந்த துரா அதை என்ன செய்யலாம் நிறுக்கலாம், தேங்காவை நிறுக்கலாமா, ஒரு கிலோ நிறுக்கலாம் தான், நிறுக்கிறது இல்லை யாரும், தேங்காய் என்னது ஒரு கிலோ தேங்காய் எடுத்துட்டு போங்க அப்படி யாரும் என்ன செய்யறது இல்லை, நிறுக்கிறது இல்லை. சரியா, நிறுக்காததும் கொஞ்சம் நிறுக்கப்படத்தான் செய்யுது, ஆனா அது நிறுக்கிற வளமை என்னது இல்லை, நிறுக்கிறேன்னு சொல்லி. இந்த நிறுத்தல் என்ற நிபந்தனையில, அளத்தல் என்ற நிபந்தனை, நிறுத்தல் என்ற நிபந்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யல, உடன்பாடான நிலைப்பாட்டில். எனவே சேர்த்து வைத்தல் என்ற அந்த பகுதி தான் சேமிக்க முடிந்த என்ற பகுதி அடிப்படையில் வரக்கூடிய தானியங்கள் எல்லாவற்றுக்கும் ஜகாத்து கடமை. எவ்வளவு கடமை என்று பார்த்தோம், 612 கிலோ. ஏன் ரசூல் குர்ஆன் என்ன சொல்லுது, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடை நாளில் அதை கொடுத்து விடுங்கள், அறுவடை நாளில் அதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, அறுவடை நாள்ல கொடுக்கணுமாக இருந்தால் நாம சொன்ன மாதிரி சேமிக்க முடிந்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது 612 கிலோ. இதை நான் முடிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு வாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ அதாவது ஃபீமா தூன ஹம்சத்தி அவுசுகின் சதகா, அதாவது இந்த 5 வசக் அடையாத வரைக்கும் ஜகாத்து இல்லை அப்படின்றத தானியங்களுக்கு சொல்றாங்க. 5 வசக், ஒரு வசக் என்றது 60 சா, ஒரு வசக் என்றது 60 சா, அப்ப 5 வசக் வந்து 300 சா. இதுல முரண்பாடு இல்லை, 300 சா கடமை என்றதுல முரண்பாடு இல்லை, ஆனா 1 சா என்ன என்றதுல முரண்பாடு இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு, 5 வசக்கில் தான் கடமை, 5 வசக்கில் 1 வசக் வந்து 60 சா, அப்ப 60 சான்னா 6 × 300 சரியா? இப்ப 300 என்று வந்துட்டு சொன்னீங்கன்னா 300 சால கடமை, ஆனா 1 சா என்ன என்றது கருத்து முரண்பாடு இருக்குது, கருத்து முரண்பாடு இருக்குது. எனவே நம்ம இதுல இதை சரியா நல்லா புரிஞ்சுக்கோன்னா, ஃபித்ரால கருத்து முரண்பாடு வருமே, ரெண்டரை கிலோவா ரெண்டு கிலோவா அப்படின்னு கருத்து முரண்பாடு வரும். இதை நான் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு இது இந்த கருத்து முரண்பாடு ஏன் எப்படி நம்ம முடிவெடுக்கலாம் என்ற பகுதியை நான் சொல்லிடுறேன். அதாவது ஏன் இந்த கருத்து முரண்பாடு வருது அப்படின்னு சொன்னால், நமக்கெல்லாம் பழைய காலத்தில் ஞாபகம் இருக்கும், நம்ம நாட்டில் வந்து சுண்டு என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதாவது அரிசி அளக்கிறதுக்கு சுண்டு சொல்லுவாங்க தானே. ஆ, இந்த சுண்டு இருக்குதானே, படி படி படியால் அளக்கிறான், படி அளக்கிறது சுண்டுன்னு சில பகுதியில் சொல்லுவாங்க. சரியா? சாதார் சுண்டு மரக்கா படி மரக்கான்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில். அப்ப இந்த இதை என்ன சொன்ன, இது வந்து செஞ்சு ஏற்கனவே இருக்கும், 1, 2, 3, 4 இப்போ உனக்கு சரி போட்டா உனக்கு இவ்வளவு போட்டிருக்கீங்க அர்த்தம். இந்த சுண்டை யார் செய்யறது? இதுதான் பிரச்சனை, விளங்கிட்டா? சாவுடைய பிரச்சனை காரணம் இதுதான். இன்றைக்கு சுண்டு இருந்தா, இன்றைக்கு படி இருந்தா நம்மளுக்கு தெரியும் இதுதான், இதால 4 போட்டா எத்தனை கிலோ வருதுன்னு தெரியும். சரியா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாகுன்னு சொல்லக்குள்ள எந்த நாட்டுடைய சாகு? மதீனா. சரியா? இப்போ இஸ்லாமிய ஆட்சி வந்து பிற்காலத்தில், அதாவது அலி ரதியல்லாஹு காலத்தில் எங்க மாறிட்டு? ஈராக்குக்கு. ஈராக்குக்கு மாறிட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்க மாறுது? சிரியாவுக்கு. என்ன செய்யுது? மாறுது. இப்ப ஒரு சாகு என்று சிரியாவுடைய சாவா, மதீனாவுடைய, ஈராக்குடையதா? அதனாலதான் அதை சொல்லுவாங்க. எந்த சாவை அதை குறிக்கும்? ஏன்னா சுண்டு என்றது ஒரு ஊருக்கு தான் பிரபலியமா இருக்கு. நம்ம நாட்டில் உள்ள சுண்டை போய் அமெரிக்காவில் அளந்துட்டு இயலாது. டிஃபரெண்ட் இருக்கு. விளங்கிட்டா? நம்ம நாட்டில் இந்த சுண்டு தான் நம்ம அளப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாது? அங்கே அங்கே கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன செய்யும்? இருக்கும். எனவே இந்த சாவு வச்சு தான் சுண்டு பிரச்சனை வந்தது. அப்ப இந்த இன்றைக்கும், அதாவது மதீனால படிப்பிக்கக்கூடிய அந்த அபியார் ரஹ்மான் ஆகும் இவங்க போட்ட பல அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சுண்டுக்கு சனது வச்சுக்கிறாங்க. இதுக்கு இந்த மரம் இதுக்கு வந்து சனது வச்சு அறிவிப்பால் வரிசை. அதாவது ஜெய்தி புனு சாபித்திட்ட இருந்து அப்போ நான் அந்த இதை எடுத்தேன், எங்களை ஒரு இலங்கை சகோதரத்திலிருந்து உங்களோட சனத்தை எடுத்தாரு. சரியா? அவர்கிட்ட அவருக்கு அவர் அவருக்கு அவர் அவர் சொன்னு சொல்லி என்ன அந்த அளவை என்ன செஞ்சுக்குது? அளவண்டா இந்த அளவுல தான் இருந்தது அப்படி என்றத அவர் செஞ்சு என்ன செஞ்சுக்கிறார்? மாணவர்கள் கொடுத்துக்கிறார். அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக டோட்டலா இவ்வளவுதான் என்று, இத்தனை அமைப்புல இவ்வளவு அகலத்துல இவ்வளவு இதுல இத்தனை கிரேம் அடங்கக்கூடிய அமைப்புல அது இருந்தது அப்படி என்று சொல்ற அந்த சனது அறிவிப்பால் வரிசையோட இவ்வளவுதான் இருந்தது அப்படி என்று சொல்லி இன்ற வரைக்கும் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? முத்தண்டா இவ்வளவு, சாண்டா இவ்வளவு அப்படின்னு சொல்லி அறிவிப்பால் வரிசைகள் என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அது எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இதுல என்ன முக்கியம் என்று சொன்னால், இந்த சா என்ற அடிப்படையில தான் இந்த கருத்து முரண்பாடு வருது. இப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கி இன்னொரு வகையில சா உங்களுக்கு வழங்கப்படுத்துறீங்களே, ஒவ்வொரு சுண்டாலும் எதை அளக்கணும் என்று இருக்குது. இதா 1 கிலோ தங்கம் 4 போட்டு எப்படி இருக்கும்? 1 கிலோ கோதுமை, 1 கிலோ தங்கம். ஓகே, ரெண்டும் ஈக்குவலா? இல்ல, ரெண்டும் ஈக்குவல் இல்ல. அதனால தங்க இதால வந்து இரும்பு அளக்கிறது வேற, கோதுமை அளக்கிறது வேற, அரிசி அளக்கிறது வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட் என்ன செய்யும்? எதால எதை அளக்கணும் ஒரு நிலைமை என்ன செய்யுது? இதே நம்ம தண்ணி அளந்த பண்ணுவீங்களே, இதால ரசூலாங்க என்னது, குளிப்பு என்பது ஒரு சா, எனது உது எடுப்பது என்பது ஒரு முத்து என்ன, இது எந்த சுண்டு? இப்படி பாக்கணுமா இல்லையா? இந்த மாதிரியான அதாவது பகுதிகளால் தான் இந்த கருத்து முரண்பாடு என்ன செய்யுது. அப்ப சுண்டு தான் பிரச்சனை. மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற டைம்ல இருந்தது எது? பிற்காலத்தில் அதே மதீனால வந்த இது எது? ஈராக்ல ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் என்ன இருந்தது? அதுக்கப்புறம் என்ன வந்து இந்த பிரச்சனையால தான் இந்த வருது. அப்ப இதனால இது குர்ஆன் ஹதீஸ்ல இப்ப முடிவெடுக்கலாமா? இந்த சப்ஜெக்ட் அல்லாஹ்வுடைய தூது 2400 கிரேம் என்று சொன்னார்கள் என்று ஹதீஸ் என்ன செய்யாது? வராது. பெரிய மார்க்க சட்டம் ஒன்றோட சம்பந்தப்படுது. இது நம்ம அந்த ஆரம்ப கால அறிஞர்களுக்கு மத்தியில இதுக்கு என்ன செய்யணும்? போய்த்தான் ஆகணும். என்ன பகுதி அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு 100 மசாலாக்கும் மாறி இது ஒரு 100 மசாலா போக வேண்டிய இடத்துல உண்டு. எனவே அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, 2040 கிரேம், 2400 கிரேம், 3000 கிரேம், 3 கிலோ வரைக்கும் இந்த கருத்து முரண்பாடு என்ன செய்யுது? இருக்குது. அதனால அல் அஃபல், மிகவும் பேணுதல் அப்படி என்று சொல்றது வந்து 3 கிலோ. யாராவது 3 கிலோவுக்கு போகல, 2800 வரைக்கும் என்ன செஞ்சுக்குது பத்திரிக்கை, 3 கிலோவுக்கு போகல. வாங்குற டைம்ல சாவை குறைச்சிக்கங்க, கொடுக்கிற டைம்ல சா என்ன செய்ய கூட்டிக்கங்க. வாங்குற டைம்ல அது 3 கிலோ தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா? வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கிற டைம்ல என்ன செய்ய? ஏன்னா இதுல வந்து இதுதான் யாரும் அடிச்சு சொல்ல இயலாது. ஒரு விஷயம் சொல்லலாம், பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இதுல என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உறுதியாக நம்ம என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இது எல்லா இடத்துக்கும் நீங்க இதுதான் அடிச்சு சொல்றதுக்கு முடியாத ஒரு விஷயம் என்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க என்ன சொன்ன கருத்து முரண்பாடை எடுத்து பாத்தீங்கன்னா, 2040 இருந்து 2800 வரைக்கும் என்ன செய்யுது? போகுது. அப்ப இதுக்குள்ளதான் அந்த சப்ஜெக்ட் இருக்கணும். இந்த அடிப்பு நீங்க எடுத்தீங்கன்னா 2.5 kilo அப்படின்றது ஒரு வசத்தான ஒரு முடிவு. இதனாலதான் நிறைய பேர் 2.5 kilo என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. 2.5 kilo அதுக்கும் இல்ல இதுக்கும் இல்லாத ஒரு நடுநிலையான முடிவு, எடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி. மிக பேணுதலாக நடந்து கொள்ளணும்னா 3 kilo. மிக பெரிதலாக நடந்து கொள்ளணும்னா ஒரு சுண்டு வந்து என்னது, அதாவது 4 சுண்டு வந்து 3 கிலோவுக்கு என்ன செய்யும் வரும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் நம்ம நடந்து கொள்ளணும். இதுதான் நம்ம பொருத்தமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஒரு பேணுதலான ஒரு முடிவு. இந்த அடிப்படையில் வச்சிங்கன்னு சொன்னா, அதாவது 2.5 kilo தான் ஒரு சாண்டு சொன்னா 750 கிலோ என்ன செய்யும், 750 கிலோகிராம் 750 இல்ல இல்ல 750 கிலோ அந்த டோட்டல் வசக்கு சொல்றேன், 5 வசக்கு. அதாவது ஒரு வசக்கு வந்து என்ன 60 சா என்று சொன்னா, ஒரு சா வந்து 2.5 கிலோ என்று சொன்னால் 750 கிலோகிராம் என்ன செய்யும் வரும் விளங்கிட்டா. அப்ப 750 கிலோகிராம் இருந்தால்தான் ஜகாத் என்ன செய்யும் கடமையாக 750. ஏன்னா அதுல இப்ப நம்ம பேணுதல் இப்ப என்ன செய்ய வேண்டி வரும், 2 கிலோல பார்க்க வேண்டி வரும். 2 கிலோல பார்த்தா அது வியாபாரம் செய்யறவனுக்கு தான் அந்த வழி என்ன செய்யும் தெரியும் சரியா. அதனால 2.5 kilo என்றது ஒரு நடுநிலையான, இன்றைக்கு நம்ம அதான செய்யறோம் அரிசி கொடுக்கிற நேரங்களையும் 2.5 kilo தான் பொதுவாக என்ன செய்யணும் நம்ம பார்க்கிறோம். அப்ப 2.5 kilo தான் நம்ம பொதுவாக பார்க்கிறோம் என்று சொன்னால் மிக பொருத்தமான முடிவு வந்து 2.5 kilo என்று. பேணுதலுடைய பூர்த்தி என்ன, அது 3 கிலோ வரைக்கும் என்ன செய்யலாம் வைத்துக் கொள்ளலாம். எனவே 2.5 kilo வச்சீங்கன்னு சொன்னால் பாருங்க நல்லா கேளுங்க, 5 வசக்கு இருக்கும் வரைக்கும், 5 வசக்கு வரும் வரைக்கும் ஜகாத்தில் என்ன ஒரு வசக்கு என்னது 60 சா. அப்ப 5 வசக்கு வந்து 300 சா, ஒரு சா 2.5 கிலோன்னு சொன்னா 100க்கு பாருங்க 150, 500, 750 கிலோகிராம் என்ன செய்யுது வருது. அப்ப 750 கிலோகிராம் தான் ஜகாத்து கடமையாக கூடியன்றது பொருத்தமான. 600 சத்தம் 100 கிலோ டிஃபரெண்ட் இருக்கு, அதுல எத்தனை 100 கிலோ டிஃபரெண்ட் அதுல என்ன செய்யுது இருக்குது. அப்ப விவசாயிகள் அடிப்படை நம்ம பாக்குற நேரத்தில் இந்த 750 கிலோகிராம் என்கின்ற வார அளவு தான் இதுக்கு மிகவும் பொருத்தமானது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கு சொல்லிக்கிறது 750 கிலோகிராமுக்கு தேங்காய்க்கு எப்படி ஜகாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கு சொல்லி அளத்தலாக இருக்கணும் சொல்றாங்க, அளத்தலாக இருக்கணும் அப்படி என்று சொல்றாங்களே, தேங்காய்க்கு என்ன ஜகாத் இப்ப சொல்றது அப்படி என்று சொன்னால், இதற்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவு என்னன்னு சொன்னால், நம்ம வந்து என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ், அதாவது நம்ம அந்த இது நிசாபான அளவு தானே, நிசாப் அளவை இன்னொரு ஹதீஸோட நம்ம டச் பண்ணி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றாங்களே, 750 கிலோகிராம் இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், அது அது அடுத்த பகுதியை முடிச்சிருவோம். 750 கிலோகிராம் இருந்தால் எவ்வளவு கொடுக்க வேண்டும், போன தடவை நம்ம பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஷ்ர் மழை பெய்ந்து, அதாவது அதாவது உங்களுடைய நீர் பாயசன அந்த வாய்க்கால் வெட்டி அதை வெட்டி கஷ்டப்படாம மழையெல்லாம் பெஞ்சு தானா என்ன செய்து விவசாயம் கிடைச்சிச்சு அப்படி கொடுத்தா உஷ்ர் அப்படின்னா 10ல் 1 இல்ல நம்ம முயற்சி எடுத்தோம்னா 20ல் 1 அப்படின்னா 105 இறங்கிட்டா 20ல் 1 கொடுக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. எனவே இந்த ஹதீதையும் அந்த ஹதீதையும் பொருத்தி பார்த்து ஒரு முடிவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது வர வேண்டி இருக்கிறது சரியா. அப்ப நிறுத்தல் அளவைய எண்ணல் அளவைக்கு மாற்ற வேண்டிய வேலையெல்லாம் என்ன செய்யுது அதுல இருக்குது, அது கொஞ்சம் டீப்பாக என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கு, நம்மளுக்கு கணக்கு ஒரு இடத்துல நின்றும் சரியா. அதனால நம்ம வந்து அந்த பகுதி அந்தந்த துறையில உள்ளவர்கள் என்ன அது இதை மாத்திக்கொள்ளணும் என்ற பகுதிக்கு என்ன செய்யலாம் அது போய் வரலாம் ரைட். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப 10ல் 1 20ல் 1 சொல்லிட்டாங்க, 10ல் 1 20ல் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேள்வி, 6 மாசம் மழை பெய்யுது இல்ல 3 மாசம் மழை பெய்யுது, 3 மாசம் நான் தான் வாய்க்கால் பாய்க்கிறேன்னு ஒத்தன் சொன்னான்னா என்ன நிலைமை, 3 மாசம் மழை பெய்யுது 3 மாசம் நான் என்ன செய்யறேன் வாய்க்கால் தண்ணி பாய்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன நீர் பாய்க்கிறேன்னு சொன்னா என்ன செய்யுது அப்படின்னா தகலீப், எது மிகைக்குதுன்றதான் என்ன செய்யணும் பாக்கணும். மழை மிகைக்குதாக இருந்தால் அந்த சட்டம் தான், இவர் கஷ்டப்படுறதா மிகைக்கிறதாக இருந்தால் அந்த சட்டம் என்ற, இதெல்லாம் இஜ்திஹாதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இது வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த பகுதியில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்கள் விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் ஜகாத் என்ன செய்திருக்காங்க சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். இப்போ இது அதாவது விவசாய நிலத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்தது புதையல், புதையல மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும். புதையல்னா என்னன்னு முதலாக என்ன செய்யணும் தெரியணும். இப்போ நம்ம வந்து இந்த அகதியாக போகிற டைம்ல என்ன செஞ்சிருவாங்க பிரச்சனைகள் நிலத்துல தங்கத்தெல்லாம் புதைச்சிட்டு போவாங்க, அந்த சைடால போன தான் புதையல் தான் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாண்டாதே. புதையல்ன்றது என்னது, யாரும் புதைச்சத நீ எடுத்துட்டு போறதில்ல, யாரோ ஒருத்தர் புதைச்சிட்டு போயிட்டா ஏதோ பிரச்சனை புதைச்சிட்டு போயிட்டாங்க, அவர் ஏதோ அடையாளமெல்லாம் போயிட்டு போயிட்டாரு, புதைச்சதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கிட்டு அதை இதை போட்டு செக் பண்ணி புதையல் ஹலால் தன் அஞ்சு ரெண்டு ஜகாத்தை கொடுத்து நாலு எடுத்துட்டு போக வேண்டியதாண்டு எடுத்தா இது இது கொள்ளை, இது வந்து கொள்ளை, இது வந்து புதையல் அல்ல. புதைச்சா புதையல் நினைச்சிடப்படாது, புதைச்சா புதையல் நினைக்கப்படாது. புதையல் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தினரால் இஸ்லாம் அந்த இடத்துக்குள் நுழைவதற்கு முன்னால், ரெண்டு விஷயம் என்னது, இஸ்லாம் அந்த இடத்துக்கு நுழைவதற்கு முன்னால், அதாவது சொல்லுவாங்க திஃப்னுல் ஜாஹிலியா, எப்படி திஃப்னுல் ஜாஹிலியா, அதாவது புதையல் அந்த இடத்துக்கு போவதற்கு, அதாவது இஸ்லாம் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னால ஆதி காலங்கள், இப்ப ஜாஹிலியா காலம் மன்னர்கள் அவங்க வச்சுட்டு பேசிருப்பாங்க, அதுக்கு பல காலங்கள் ரெண்டு ஓடி இருக்கும். இஸ்லாமிய ஆட்சி அங்க போய் என்ன செய்யும், ஆட்சி எடுக்கும், யாரும் உரிமை கொண்டாடுறதுக்கு அதுல என்னது அப்படியே இல்லையா, ஒரு ஆட்சி அங்க போன பின்னால அதுல இஸ்லாமிய ஆட்சி அங்க நிறுவப்பட்ட பின்னால உரிமை கோர்ற சப்ஜெக்ட் அங்க என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து அதை தோண்டி எடுத்தார் என்று சொன்னால், இது ஒரு முஸ்லிம் புதச்சத்தை ஒருத்தர் தோண்டி எடுத்தார் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, புதையல் அல்ல. அது வந்து உரிய அதுக்கு பேர் சொல்றது என்ன, லுக்கத்தா, என்னது காணாமல் போன பொருளை கண்டெடுக்கிற சட்டத்துக்குள்ள வந்துடும். ஒரு வருஷம் வச்சு அறிவிச்சிருக்க வேண்டியதுதான், ஒரு வருஷம் வச்சு அறிவிக்கணும் அதை வச்சுக்கிட்டு. அப்ப எனவே லுக்கத்தாவுடைய சட்டம் எப்ப வரும், ஒரு முஸ்லீம் புதைச்சிட்டு புறவ வந்து எடுப்போம் பண்ண போற நேரத்தில் அதுக்குள்ள இந்த புதையல் பாட்டி வந்து, புதையல் ஒரு குரூப் தேடி தெரியுதானே, புதையல் வந்து எப்பையும் தேடிக்கொண்டே இருக்கும் ஒரு குரூப். ஜெயில மாட்டிட்டா கிணறு தோண்டு சொல்றது, அங்க என்ன சொல்றது, கிணறு தோண்டக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டான்னு, சரியா கிணறு இந்த அளவுக்கா தோண்டுவாங்க, கிணறு தோண்டக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டான்னு அங்க சாமியார் எல்லாரும் வந்திருப்பான். அப்ப எனவே புதையல் தேடி போற தேடி போற குரூப்புக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு பின்னால புதைச்சிருந்தது அகப்பட்டேன்னு வைங்களேன், எனவே அது புதையல் இல்ல. அடுத்து இது புதைச்சு கீழே உள்ளதெல்லாம் புதையல் இல்ல, தங்கம் வெள்ளி காரியம் அது இதுன்னு எடுக்கிறாங்களே, பெட்ரோல் எல்லாம் புதையலா, பெட்ரோல் எல்லாம் புதையல் அல்ல, விலைதான். எனவே கீழே இந்த அகப்பட்டதெல்லாம் புதையல் நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடும். புதையலுக்கு என்ன ஒரு வரையில டிஃப்னு ஜாக்கியா, அது இருந்தால் ஐந்தில் ஒன்று கொடுக்கணும், நூத்துக்கு இருபது, நூத்துக்கு இருபது வீதம் கட்டாயம் என்ன செய்யணும், அவர் கொடுத்து ஆக வேண்டும். கொடுத்தா மற்ற பகுதி என்னது அவருக்கு ஹலால், மற்ற பகுதி அவருக்கு ஹலாலாக மாறிவிடும். அப்ப பாத்துக்கோங்க, அப்ப அதுக்கு வந்து இவ்வளவு அளவு வரணும், நிசா போறணும், பத்தரை போன் வரணும் நிபந்தனை எல்லாம் இல்லை. உனக்கு பத்து ரியால் புதையல், பத்து ரியால் புதையல் இருக்காது, ரியால் புதுசுதானே, ஆரம்பத்தில் ஒரு பவுன் வைங்கள ஒரு புதையல் அவனுக்கு கிடைச்சிட்டேன்னு சொன்னா அதுல நீ என்ன செய்ய நன்றுவா, கொடுத்துதான் ஆக வேண்டும். அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் புதையல் ஜக்காத்து கொடுக்கணும், வருஷா வருஷம் புதையலுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது இல்லை. விளங்கிட்டா, நம்ம ஆதாரம் இல்லாம தான் வருஷா வருஷம் சொல்றோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆதாரம் இல்லாதனாலதான் இங்க சொல்லல, இங்க வந்து என்னது புதையலுக்கு வந்து ஆதாரம் இல்லை, விவசாய நிலத்துக்கு ஆதாரம் இல்லை, அதனாலதான் இங்க என்ன செய்யல அதை பத்தி நம்ம சொல்லல. அப்ப எனவே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஐந்து ரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த பகுதி அதாவது தங்கம் வெள்ளி, இப்போ நம்ம சொன்ன விஷயத்துல வந்து இப்ப தங்கம் வெள்ளி என்ற அந்த மேட்டருக்கு நம்ம விஷயம் இப்ப வர வேண்டும். என்னன்னு சொன்னாலும் தங்கம் வெள்ளி, தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில விஷயங்கள் என்ன நம்ம சொல்லிக்கொள்ளணும் சொன்னால், தங்கம் வெள்ளியில அதாவது ஷேக் பின் பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் 92 இடத்துல மிக உறுதியாகிறார், 92 கிராம் தான் என்னது அதாவது ஜக்காத் என்ன செய்யும், கடமையாகும். 92 கிராம் இல்லாம என்ன செய்யாது, ஜக்காத்து கடமையாகவே. எப்படி சொல்றாருன்னா, நாங்க இந்த துறை தேர்ச்சி உள்ளவர்களோட எல்லாம் என்ன செஞ்சோம், உட்கார்ந்தோம் பேசினோம், அப்ப பாக்குற நேரத்துல வந்து அது 92 கிராம் தான் என்ன செய்யும், ஜக்காத்து கடமையாகக்கூடிய விஷயம் அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. ஷேக் முஹம்மது பின் சாலே உசைமின் அழுத்தமா சொல்றாரு 85 கிராம் தான் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, இப்ப ஒரு கேள்வி என்ன, 82 கிராம் யாரும் 84 கிராம் சொல்லல, பத்தரை பவுன் எத்தனை கிராம், ஒரு பவுன் 8 கிராம் பார்த்தா 84 வரும், ஆனா எல்லாரும் 85 கிராம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க, 82 85 90 92 இதான் என்ன செஞ்சுக்கிறாங்க கணக்குல சொல்லிக்கிறாங்க. நம்மளுக்கு 92 சேஃப்டி மாதிரி தானே, 92 சேர்ந்து சொல்லிக்கிறான். சரி, இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நான் ஒரு கேள்வி, அதாவது இந்த கேள்வி தேவையில்லை தான் என்றால் நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணும், 24 கரட்ல 22 கரட்ல 21 கரட்ல 18 கரட்ல அப்படி வந்துருக்குதே, ஏன்னா 24 கரட்ன்றதுதான் தங்கத்துடைய உயர் வெளியூர், 18ன்றது என்னது அதுல வந்து என்னது செம்பு என்ன செய்யுது கலக்கப்பட்டு கோப்பர் வந்து கலக்கப்பட்டு 18 வரைக்கும் வந்திருக்க முடியும். இப்ப எதுல அது கடமை, இதுல ஒரு கருத்து முரண்பாடு, அது 22 தான் அப்படின்றான். இதனே நான் உங்களுக்கு இந்த கருத்து முரண்பாடு எல்லாம் ஒரு சொல்லிடுறது, அதுக்காக வேண்டியன்னா ஜகாத்துக்கு கொடுக்க கூடாதுக்காண்டிய இல்ல, இந்த பகுதியில் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சிருந்தா அதனால ரைட். அப்ப நம்ம வந்து எப்பயும் உண்டு பேசக்குள்ள எதுல இப்படி பேசணும், எதுல இதுவும் இதுவும் இருக்கு பேசணும்னு நம்ம தெரியணும்ன்றதுக்காண்டி அது சொல்றது. இதுல என்னன்னா, அவங்க என்ன மெயின் வாதம் வைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல பயன்படுத்தப்பட்ட தீனார் திருகத்துக்கு தான் ஜகாத் சொல்லப்படுது, தீனார் திருகத்துக்கு தான் ஜகாத் சொல்லப்படுது. இந்த தீனார் திருகம் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 24 கரட்ல இருந்துதா, 24 கிராட்ல இருந்து அவ்வளவு தூய்மையா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜகாத் சொல்றாங்க. எதுல சொல்றாங்கன்ற ஒரு பகுதி இருக்கணுமே. அப்ப எதுல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சரியா? அப்ப இதுக்காக என்ன அந்த கிரட்டண்டா எத்தனை கிராம் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அப்ப இந்த அடிப்படையில அதாவது டோட்டலா ஒரு பவுன் வரைக்கும் வாரத்துக்கு இந்த கிரட்டை பிரிச்சு 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 நம்ம போனோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி காலத்துல இது எப்படி இருந்திருக்கும்? முக்கியமான ஒரு தகவல், ரசூலுல்லாஹி காலத்துல உள்ள அந்த அதாவது நாணயமாக பயன்படுத்தப்பட்டது வந்து கைசர் கிஸ்ரா, ரோம பாரசீகத்துல பயன்படுத்தப்பட்ட தீனார் திருகம் தான். எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் ரசூலுல்லாஹி காலத்துல நாணயம் இஷ்யூ பண்ணல. மதீனால ஒரு பொறுப்பாக இருந்து இவர் தான் என்ன செஞ்சாரு இஷ்யூ பண்ணாருன்னு சொல்லி அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்துல தான் தீனார் திருகம் என்ன செய்து உத்தியோகபூர்வமா கவர்மெண்ட் அதை என்ன செய்து அத்திமாத் பண்ணி, கவர்மெண்ட் அத்திமாத் பண்ணி அறிவிச்சது எப்ப? அந்த அதாவது இவருடைய அந்த காலத்துல தான் சரியா? அப்ப எனவே இந்த அடிப்படையில நம்ம வந்தோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹி காலத்தில் இந்த தீனார் திருகம் எப்படிப்பட்டது என்ற ஒரு கருத்து முரண்பாடு அடிப்படையில் தான் கெரட் விஷயத்துல என்ன செய்து கருத்து முரண்பாடு வருது சரியா? அப்ப எனவே இந்த அடிப்படையில சரியா, அதாவது சாரி 0.2 அதாவது 0.2 மில்லி கிராம் இருந்தா தான் ஒரு கரெக்ட் சரியா? அந்த அடிப்படையில தான் இந்த 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 வெளிவு அந்த வெளிவுக்கு என்னது சமமாக இருக்குதா இடத்துல கருத்து முரண்பாடு என்ன செய்யுது அதெல்லாம் வருது. இது ஒரு பகுதி. இப்ப இதுல என்ன தரஜீகம் பண்றதுக்கு யார்கிட்டையும் தெளிவு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து தர்ஜி பண்றதுக்கு இந்த பகுதியா அந்த பகுதியா தர்ஜி பண்ணி ஒரு ஆள் சொல்றாரு இது 22 தான் விக்கிபீடியா பாருங்கன்ற 22 தான் மார்க்கத்தை தர்ஜி பண்ணது விக்கிபீடியா போய் தான் பண்ணலாம், அது பிரச்சனை விளங்கிட்டா. அதாவது இதுக்கு ஒரு அத்திமாதான ஒரு கவுல் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப இது இந்த ஒரு பகுதி. அடுத்தது இரண்டாவது ஒரு முக முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எத்தனை கிராம்ன்றது என்ன பிரச்சனை அடிப்படையில் வருது என்று சொன்னால் இந்த மித்கால் தீனார் இந்த ரெண்டு தான் ரசூலுல்லாஹி அளவுகோலா சொல்றாங்க. மிஸ்காலும் தீனாரும் தான் தங்கம் கடமை, தங்கத்துல ஜகாத் கடமையா இருக்கு ரசூலுல்லாஹி அளவா சொல்றது மிஸ்காலும் தீனார். இப்ப மிஸ்காலண்டா என்ன, 20 மிஸ்கால்ல தான் ஜகாத் கடமைன்றாங்க ரசூலுல்லாஹி. 20 மிஸ்கால்ல ஜகாத் கடமை அப்படின்றான். இப்ப 20 மிஸ்கால் என்றது ஒரு மிஸ்கால அளந்து தான் 20 மிஸ்காலுக்கு எத்தனை என்ன செய்யணும் புரிஞ்சுதா? இந்த ஒரு இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 மிஸ்காலுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் சொல்றாங்க. 20 மிஸ்காலுக்கு எதுல தங்கத்துல, வெள்ளியில 200 திருகத்துக்கு. இந்த ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூலா ஹதீஸ்ல சொன்னது 20 மிஸ்காலுக்கு தங்கத்துக்கு, 200 திருகத்துக்கு வெள்ளிக்கு. 200 திருகத்துக்கு வெள்ளிக்கு நீங்க தங்கம் வெள்ளியன்றதுனாலதான் இப்ப நீங்க அமைதியா சரிப்ப தீனாரும் திருகம் ஏதோ ஒரு முடிவு வரதானே போகுது அப்படின்னு தானே பேச அமைக்கிறீங்க. இன்னொரு ஹதீஸ்ல நம்ம கட்டாயம் ரிசர்ச் பண்ணி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 4 தீனார் ரூபுக்கு தீனார் களைவெடுத்தா கையை வெட்டணும்னாங்க. இப்ப தீனார் அளக்கிறது எவ்வளவு முக்கியம் எப்படி 1 ரூபுக்கு தீனார் களைவெடுத்தாருன்னா கையை வெட்டணும்னாங்க. தீனார் பாத்துக்கிட்டு குறைச்சி கூட்டி போட்டுக்கொள்ளுவோம்னா கை போயிடும் இல்லைங்களா? ரூபுக்கு தீனார் ஒரு தீனார் இவ்வளவுன்னு நீங்க அளக்கிற விஷயத்துல இப்போ கை வெட்டுறதா இல்லையா? அப்ப ரெண்டு இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து போறேன், இவருக்கு வந்து வெட்டலாம் பிரச்சனை, ஒரு 2 கிராம் கூட வர்றது பரவாயில்ல அப்படின்னா எப்படி இருக்கும் போக போறது என்னது கை? அப்ப அந்த டைம்ல நம்ம இஜித்தியா செஞ்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப இல்ல இல்ல ஏண்ட அடிப்படையில இவருக்கு குறையும் வெட்டலாம் அப்படி என்று சொல்லி சொன்னா அங்க என்னது ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய இடம். அப்படி சில தீர்மானிக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது, தீர்மானிக்க வேண்டிய சில இடங்கள் இருக்குது. 500 தீனார் ஒருத்தன் வந்து கையை வெட்டிட்டான் வைங்களேன், முறை இல்லாம ஒரு ஆள் கையை ஒருத்தன் வெட்டிட்டான் உடைச்சிட்டான், எத்தனை கொடுக்கணும்? 500 தீனார் தண்ட பரிகாரம் கொடுக்கணும். அவர் வந்து 500 தீனார் கொடுக்கணும். ஆனா கை எதுக்கு போகுது? 400 தீனாருக்கு கை போகுது. 1 தீனாருக்கு கைய வெட்டிடுவான் இஸ்லாமிய ஆட்சியில. ஆனா ஒரு கைய சும்மா வெட்டினா 500 தீனார் அவனுக்கு கொடுக்கணும். அப்ப அண்டைக்குள்ள இந்த மாதிரியான இந்த என்ன இறைமறுப்பாளர் சிந்தனை உள்ளவங்க சொன்னாங்க, என்ன தீனடா இது, என்னது கைக்கு ஒரு இடத்துல 400 தீனார் இன்னொரு இடத்துல 500 தீனார் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கு இவங்களை இஸ்லாமிய அறிஞர் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொன்னா, இது வெட்டப்பட வேண்டிய கை, அது வாழ வேண்டிய கை, எனவே இந்த கைக்கு இதுதான். ஏன் இன்னொரு சொத்தை அபகரிச்சுக்கிறான், சொத்தை அபகரிச்சு அந்த கை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. இது அதல்ல, இது அதல்ல, எதுவுமே இல்லாம அந்த கை என்ன செஞ்சுக்குது வெட்டப்பட்டிருக்குது. சரி, இஜ்திஹாத் அடிப்படையில கையை வெட்டிட்டாங்க, அடுத்த நாள் தான் தெரியவது இவன் களவெடுக்கல என்ன செய்யறது சரியா? எனவே இந்த தீனார் திருகம் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது, ஜக்காத்து மேட்டர்ல மட்டும்தான் என்ன செய்யுது சம்பந்தப்படுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டோட்டல் மனைவிமாருங்க எவ்வளவு மகர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தேன், ரசூலுல்லாஹி கணக்கொண்டு வருது சரியா? அப்ப அதாவது 12 மிஸ்காலும் வனஷ் அப்படின்னு வருது, பனிரெண்டு மிஸ்காலும் வனஷ் அப்படின்னா மொத்தம் அது பவுன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படி என்று சொன்னால் 26 பவுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. டோட்டல் மனைவிமாருக்கு நம்ம ஒரு மனைவிமாருக்கு 40 கொடுத்துட்டீங்க ரசூலாங்க எல்லா மனைவிமாருக்கும் என்னது அதாவது மொத்தமாக சேர்த்து 11 மனைவிக்கும் கொடுத்ததை சேர்த்து அதாவது நஜ்ஜாஷி மன்னன் கொடுத்தது எல்லாம் ரசூலாங்க கொடுத்தோம்னு பார்த்தா மொத்தம் 26 பவுன் என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற பகுதி என்ன செய்து வருது. எனவே தீனார் திருகம் என்றது ஜக்காத் அல்லாத பல டாபிக்லையும் என்ன செய்யுது சம்பந்தப்படுது. இப்போ எனவே ஒரு மிஸ்கால் என்ன என்று தீர்மானிக்கிறதுல தான் பிரச்சனை என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் மொத்தமாக பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துக்களை அங்கெங்கெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதில் கொஞ்சம் விதிவிலக்காக சொன்ன ஒரு அறிஞராக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க 92 சொன்னது 80 அதனால அது ஒரு நம்ம ஒன்றும் செய்கிறார்கள் இதான் 85 கிராம் என்றது தான் பெரும்பாலான அறிஞர்கள் 84 தான் வரணும் 10.5 பவுன்டா. ஆனா மிஸ்கால் அடிப்படையில் வரக்கூடிய கூட குறைவு இந்த லீப் வருடம் மாதிரி கூட குறைய சப்ஜெக்ட் இருக்குது அதுதான் அந்த 1 கிராம் என்ன செய்யுது கூட்டு. அதான் அந்த 1 கிராம் என்ன சரியா நாளே கால் அல்ல சரியா நாளே கால் அல்ல ஒரு மிஸ்கால் சரியா நாளே கால் அதுல வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் என்ன செய்யுது நாளை காலை விட கொஞ்சம் கூட அப்படின்றதுனாலதான் 85 கிராமா என்ன செய்யும் அந்த 1 கிராம் பரிபூர்ணப்படுத்தப்படுது. எனவே 85 கிராம் இருந்தால் அவருக்கு ஜக்காத் என்ன செய்யுது வாஜிபாகிறது 100 இல் 2.5 வீதம் என்ன செய்யணும் கொடுக்கணும். அப்ப 100 கிராம் இருந்தா எத்தனை கிராம் கொடுக்கணும் ஒரு 2.5 கிராம் அதாவது 40க்கு 1 கிராம் பாத்துக்கங்க எப்படி 40 கிராமுக்கு 1 கிராம் 40 பிரிச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா வந்துடும் 40க்கு 1 கிராம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப இதுல 85 கிராம் நம்ம முடிவெடுக்கிறதுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 85 கிராம் சொன்னார்கள் என்ன செய்யல வரல. மிஸ்கால் என்றது 80 இருந்து 92 வரும். இதுல பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் 85 சொல்றாங்க. ஏன் அதை நம்ம எடுக்கிறோம்னா அவங்க வந்து சும்மா சொல்லல நம்ம 85 அப்படி சொல்லல அந்த துறையில் உள்ளவர்களோட முக்கியமா உட்கார்ந்து பார்த்து அவங்களுடைய கணக்கெல்லாம் பாக்குறது இதுதான் பெரும்பாலும் என்ன செய்யுது ஒத்து வாரது என்ற அடிப்படையில் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இதுல பின்னால பெரிய ஆய்வுகள்லாம் என்ன செய்யுது இருக்கு. எனவே 85 கிராம்ல கடமையாது கடமையாகிறதுல ஒரு சவர் கேட்டாரு அந்த கடமைக்கு மேல் உள்ளதுக்கு தான் ஜகாத் கொடுக்கணும் கடமைக்கு மேல் உள்ளதுக்காக ஜகாத் உதாரணமா 11 பவுன்ல ஜகாத் கடமையாது அல்லது 12 பவுன்ல கடமையாது. இப்ப 10.5 விட்டாச்சு 10.5 விட்டுட்டு அந்த 1.5 தான் கொடுக்கணுமான்னு என்ன செஞ்சாரு கேட்டார் அப்படி இல்ல 10.5 பவுன்ல கடமையான டோட்டல் 10.5 சேர்த்து என்ன செய்யணும் அதுல கொடுக்க வேண்டும். இதுதான் அரு சப்ஜெக்ட். அடுத்ததாக ஜகாத் பாவிக்கிற பொருள்களுக்கு ஜகாத் உண்டா பாவிக்கிற நகைகளுக்கு ஜகாத் உண்டா. முஅல்லிஃப் அதாவது ஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள் ஷேக் அப்துல் அசீஸ் அவர்கள் அவங்களுக்கு வரலாறு சொல்லப்பட்டிருக்கும் மிக சிறந்த அறிஞர்கள் நவீன நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த அறிஞர் அதாவது எங்களுக்கு தெரியும் அதாவது அல் கவாஷிஃபுல் ஜலியா அண்ட் மகானி லஃபீத் அல் வாசித்தியான ஒரு புத்தகம் இருக்கு பிரபலியமான அந்த நூலை சிறந்த ஒரு நூல் அதை எழுதின ஒரு அறிஞர். இப்போ இந்த அறிஞர் வந்து இதில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஜக்காத் இல்லை என்றார் பாவிக்கிற நகைகளுக்கு ஜக்காத் இல்லை அப்படின்றார். 5 நபித்தோழர்கள் பாவிக்கிற நகைக்கு ஜக்காத் இல்லை என்று சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்யார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வழியாக கொண்டு வரார். அதுல 2 பலகீனமானது வாய்ப்பானது மற்ற 3 சஹியானது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்ததாக ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்ததாக அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து இன்னொரு நபித்தோழர் எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரல அதாவது இந்த 3 நபித்தோழர்களும் என்ன ஜக்காத் இல்லை என்று சொன்னார்கள் சஹியான அத்தர்களோட அதாவது அப்துல் அசீஸ் தரீஃபி அவர்கள் அதை சஹி என்று சொல்லுகிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவுடைய ஜம்மியத்துலமாவுடைய ஃபத்வாவோ இன்னும் பிற மார்க்கறிஞருடைய ஃபத்வாவோ கடமை என்றதுதான் அவங்களுடைய மார்க்க தீர்ப்பு. அவங்க என்ன சொல்றாங்க தங்கத்திலையும் வெள்ளியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க ஜகாத்து கடமைன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாவிக்கிற தேங்காவா பாவிக்காத தேங்காதான் பிரிச்சமா இல்லை. அப்ப எனவே அந்த அடிப்படையில் பிரிக்காததுனால இங்கேயும் என்ன செய்யக்கூடாது நம்ம பிரிக்கக்கூடாது தங்கம் வெள்ளியில கடமை அப்படின்னு சொன்னால் தங்கம் வெள்ளியில கடமை. சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நகைக்கு நீங்க ஜகாத்து கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்கன்னு வருது அதெல்லாம் அவங்களோட பார்வையில் தனி பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் இதெல்லாம் தயவான ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது இஸ்னாதுகளை கருத்து புறம்பாடு இருக்குதா இல்லாம இல்ல நாம வந்து அசலுக்கு போயிடுவோம் என்ன தங்கம் வெள்ளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க ஜகாத்து கடமை அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு கூட ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய செய்தியை நினைக்கிறேன் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க உத்தரத்த வந்து 50,000 இருந்தாலும் 50,000 இருந்தாலும் ஜகாத் கடமை இல்ல பாய்க்கிறதா இதா அப்படின்னு என்ன செய்யறாரு அவர் சொன்னதை பார்க்கிறோம். அல்லாஹு அலம். ஆனால் நபித்தோழர்கள் கருத்து முரம்பாடு இதில் இருந்திருக்கு, ஜகாத் இருக்குதா இல்லையா பாவினை பொருள், சில நபித்தோழர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சில நபித்தோழர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் தமசுக்கம் பிலமும் பொதுவான ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தோம்னா தங்கம் வெளியில் என்னது ஜக்காத்து கடமையாக்குது, அந்த அடிப்படையில் தங்கம் வெளியில் என்ன ஜக்காத்து கடமைன்னு நினைக்கிறோம். ஆனால் முவல்லிப்புடைய ஒரு நிலைப்பாடு ஆச்சரியமாயி, கடைசி பகுதி தான், கடைசி பகுதி முவல்லிப்புடைய ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு என்னன்னா, இப்ப இந்த இதுல வந்து தெளிவான ஹதீஸ்கள் பொதுவாக இருக்குது, தங்கம் வெள்ளி என்று இருக்குது, இருந்தும் மூன்று அதர்கள் இருக்குது என்று சொல்லி என்ன செய்யறாரு அவரு அந்த முடிவெடுக்கிறாரு. எங்க பொதுவான ஹதீதே இல்லையோ அங்க ஒன்றுக்கு ஜக்காத்து கடமையாக்குறாரு. அந்த இடம் கொஞ்சம் என்னது ஒரு இதாக இருக்குது. அல்லாஹு அலம். ஷேக் முக்மில் இப்னு ஹாதி அல் வாதிஈ இவர் சிறந்த ஒரு அறிஞர், இந்த துறையில மாஷால அக்கீதால மிகவும் சிறந்த அறிஞர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஸ்பெஷல், எந்த புத்தகத்தையும் பிரிண்ட்டுக்கு கொடுக்கல, எல்லாம் வக்ஃபுன் லில்லான்றார், எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதையில். யார் எவ்வளோ கேட்டும் நல்ல அமௌண்ட்டுக்கு எடுக்க முடிஞ்சிருந்தும் கூட என்ன செய்யல, கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யும், இவருடைய எல்லா புத்தகத்திலையும் வக்ஃபுன் லில்லான்னு என்ன செய்யும் வரும் அல்லாவுடைய பாதையில அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். எல்லா புத்தகம், எல்லா புத்தகம் நிறைய புத்தகம் எழுதிக்கிறார், 50 புத்தகங்கள் என்ன செஞ்சார் எழுதிக்கிறார், எல்லாமே அல்லாவுடைய பாதைன்னு விட்டுறாரு. ஆனா இவருடைய விமர்சனங்கள் ஒன்று, இவர் தயவான ஹதீஸ்கள் சரியான ஹதீஸ்கள் பார்க்காம மிக்ஸ் பண்ணி என்ன செய்வாரு கொண்டு வருவார் என்று ஷேக் முக்பில் சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்து இருக்குது அல்லாஹு அலம். இப்ப இது என்ன அப்படி என்று சொன்னால், அதை பிரிச்சு தான் நம்ம சொல்லி எல்லாரும் பிடிச்சு தான் சொல்றோம். என்ன அப்படின்னு சொன்னால், இது அல்லாமல் ஏனைய அதாவது மூலகங்கள் அல்லது தனிமங்கள் சரியா இவைகளுக்கு ஜக்காத்து கடமையா, அதாவது இந்த இதுக்கு இந்த மெட்டல்ஸ்கள் உலோகங்கள் நம்ம நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய உலோகமோ ஏதோ இவைகளுக்கு ஜக்காத்து கடமையா. இப்ப தங்கம் வெள்ளி எடுக்கிறோம், தங்கம் வெள்ளி எல்லாமே எவ்வளவு எடுக்கிறோம், அதாவது ஆவர்த்தன அட்டவணை ஒன்றிய பீரியடிக் டேபிள் உண்டு அதுல இருக்குது, அப்ப அதுல உள்ள அந்த பகுதிக்கு எல்லாமே ஜக்காத்து கடமை அப்படின்னு என்ன செய்யறாரு இவர் என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. அதாவது கலவை மூலகமாக இருந்தாலும் சரி, கலவை இல்லாதாக இருந்தால் பெட்ரோலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜக்காத்து கடமை அப்படின்றான். புதுசா ஒரு புக் ஒன்று பார்த்தேன், அஹ்காம் உன்னத் பெட்ரோலின் சட்டங்கள் அப்படின்னு, பெட்ரோலின் சட்டங்கள் அதாவது மசகு எண்ணெயின் சட்டங்கள், தமிழ்ல சொல்றா மசகு எண்ணெயின் சட்டங்கள். அப்ப இந்த இதுக்கு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஜக்காத்து இருக்குது அப்படின்ற. எந்த ஜக்காத்து? தங்கம் வெள்ளிக்குரிய ஜக்காத்து. தங்கம் வெள்ளி நிலத்திலிருந்து அதுல ஜக்காத்து மாதிரி காரியத்துக்கு ஜக்காத்து, இப்ப உப்பு வந்து கலவை மூலம் அதுக்கு ஜக்காத்து, பெட்ரோலுக்கு ஜக்காத், அதே போல தூய மூலகமா இருக்கக்கூடியது காரியம், இது போன்ற எல்லாவற்றுக்குமே என்னது எல்லாத்துக்குமே ஜக்காத்து உண்டு அப்படின்னு ஒரு பகுதி சொல்றாரு. ஆனால் இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் என்னது இல்லை, அதாவது அசரும் இல்லை. நபித்தோழர்கள் அசர் இருக்கணுமே, பிற்காலத்தில் வந்து தாபியன்கள் அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் சில செய்திகள் இருக்கு, நபித்தோழர் வழியாக எதுவும் இல்லை. ஆனா அங்க வந்து பொதுவான ஹதீஸ் இருந்தும் அவர் என்ன செய்யல எடுக்கல, இங்க ஹதீதே இல்லாத ஜக்காத் இருக்கணும்னு என்ன செய்யறாரு சொல்றாரு அஸ்ஸஹீஹ். பொதுவான சவுதி இஸ்லாமிய அறிஞர்களாக இருந்தாலும் வெளியுள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன என்ன பெரும்பாலான முடிவு என்று சொன்னால் ஜக்காத் என்ன இல்லை, அவைகள்ல ஜக்காத் இல்லை என்ற பகுதி என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதுல இன்னொரு ஹதீதே சொல்லிக்கிறேன், அதாவது அரபுல வந்து இந்த மூலகங்களுக்கு அதாவது மஅதின் அப்படின்னு சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மஅதின் என்ற ஒரு இடத்துல வருது, அதை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா அல் மஅதின் ஜுபாருன்னு, ஒரு ஆள் வந்து நிலத்திலிருந்து இந்த என்னது இந்த மூலகங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய இது தோன்றிருப்பாங்க, அதுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க சுரங்கம், அது சுரங்கம் என்ற பகுதி தான், இந்த இதுக்கு ஒரு தனி பேரும் சொல்லுவாங்க, இந்த இது எடுத்துட்டீங்க சுரங்கம் தோண்டிங்க சொல்றதுல அதுக்கு பிசினஸுக்கு தோன்றதுக்கு ஒரு பேரும் சொல்லுவாங்க. அது தோண்டி ஒருத்தர் வச்சுக்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்னா அதுல உளுந்து ஒருத்தன் மௌத்தாயினா தோண்டினவன் குத்தவாளி இல்லைன்னு சொன்னாங்க. இது முஸ்லீம்ல வர செய்தி, எப்படி அதுல ஒருத்தன் உளுந்து மௌத்தாயிட்டான், தோண்டவனை புடுறான்னு சொல்லி என்னது அவரை பிடிச்சி சண்டனை இல்லை. எப்ப இது அவரது ஏரியால அவர் லிமிட் பண்ணி வரையறுத்து அவர் தோன்றிருக்கிற இடத்த நீ எதுக்கும் அங்க வேற ஏதாவது விளையாட்டுக்கு போய் அங்க அதுக்குள்ள உளுந்தா அதுக்கு யார் பழி இல்ல தோண்டும் இல்லை, வீட்டுல ஒருத்த கிணறு தோண்டிட்டு இருக்கிறான் சரி எதுவும் உளுந்துடக்கூடாது எல்லாம் கவர் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கிட்டான், தடான்னு ஒரு சத்தம் கேக்குது ஆள் உள்ளுக்கு, அவனுக்கு கை உடஞ்சாலும் கால் உடஞ்சாலும் யாரும் பொறுப்பு இல்லை, இவன் பொறுப்பு இல்லை, இதான் இங்க பிரச்சனை. ஒரு மாட்டை ஒத்த கட்டி வளர்க்குறான் அல்ல அஜிமா உஜுபார் சொன்ன அது பிச்சுட்டு ஓடிட்டு ஒத்தனை போய் என்ன செஞ்சுட்டு முட்டிட்டு வந்தது உரிமையாளருக்கு எந்த தண்டனையும் அதுல இல்ல. எப்ப அவர் ஒழுங்கா பாதுகாத்து பேணி இருந்தா, இங்கே அந்த ஒட்டக சட்டம் என்ன செய்யுது எப்படி இருக்குது அவன் பாதுகாத்து இருந்தா உண்டு, நீயா போய் இடிச்சா என்னது உண்டு ஒரு சட்டம். அதே மாதிரி இது தோன்ற நேரத்துல இந்த மாதிரி மதீனுக்காக தோன்ற நேரங்கள்ல அவருக்குரிய எல்லையில தோன்றிருந்து வேற ஒத்தொன்பது அதுல விழுந்தாண்டா அதுக்கு என்னது அவர் குற்றவாளி இல்லை அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். இது அல்லாமல் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிலத்து ஜக்காத்து, ரெண்டுக்குரிய ஜக்காத், அது போல இன்னும் உள்ள பல விஷயங்கள் என்னது கேள்விகள் இருக்கும். கடைசி நாள் அதாவது கேள்வி பதிலுக்குரிய ஒரு நாள் ஒன்று இருக்குது, அவைகளை நீங்க என்ன செய்ய குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த கேள்விகள் வார நேரத்தை குறிச்சு வச்சுங்க, அந்த நேரத்தை உங்களுக்கு அது ஞாபகம் வராமல் போகலாம். நிச்சயமா இன்ஷால்லாம் அந்த நேரத்தில் அது சம்பந்தமான விஷயத்தை என்ன செய்யலாம் சொல்லிடலாம். சொல்லு ஒரே இருக்கையில் சரியா சரி, அதாவது நல்ல கேள்வி, அது ஒரு கேள்வி தான். பத்தரை பவுன் ஒருத்தர் ஜகாத் கொடுத்துட்டாரு, 13 பவுன் இருக்குது கொடுத்து, அடுத்த முறை மறுபடியும் என்ன செய்யணும், 100 கிராமுக்கு 2.5 கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த முறை அவர் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணுமா, வருடா வருடம் கொடுக்கணுமா? வருடா வருடம் கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்துல உண்டு தான் தங்கம் வெள்ளி. தங்கம் வெள்ளி வருடா வருடம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துல உண்டு. இதுல ஒரு கேள்வி என்ன வரலாம்னா, அவன் ஒரு 10 வருஷத்துல ஜக்காத் என்ன செஞ்சிடும், தங்கமே காணாம போயிருமென்ற ஒரு கேள்வி வரலாம். அப்படி வராது, பத்தரையோடு நின்றும் இதனோட நின்றும் நீங்க 84 கிராம் ஆகணும்னு நீங்க சேஃப்ல இருக்கீங்க. எதுனே 84 கிராம் ஆகிதான் நீங்க சேஃப்ல இருக்கு. அதுலயும் பேணுதல் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், அது வேற. ஆனா 84 கிராம் உங்களுக்கு கடமை இல்லைன்றதுக்கு என்ன செஞ்சிடும், அது வந்துடும். எனவே 84 தாண்டுற நேரத்தில், அதுவும் ஒரு வருடம் உங்கள்கிட்ட அது இருக்கிற நேரத்தில், அதுவும் ஒரு வருடம் உங்களிடத்தில் அது இருக்கிற நேரத்தில், அது ஜகாத்து கடமையாகும். வருடா வருடம் என்னது அதற்கு ஜகாத்து கடமை. ஹாதா மஅந்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அக்ஊலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.